ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறை வார்த்தைகள் 13-18 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்பு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்லப்போவதாக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து செல்வேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதுக்கும் அதற்கும் உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாயிருக்கிறது. ராகேல் தன் குழந்தைக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. குழந்தைகள் ஒன்றும் பழிபொருள் அல்ல, மாறாக அவர்கள் பரமனின் பிள்ளைகள். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாம் தாய் திரு அவையோடு இணைந்து மாசிலா குழந்தைகளுடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். காரணம், ஆண்டவர் பிறந்த உடனே ஆண்டவருக்காக தங்களுடைய இன்னுயிரை கொடுத்த முதல் இரத்த சாட்சியான மறை சாட்சியான இக்குழந்தைகளை இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நாம் அனைவரும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக நம்முடைய திரு அவையானது இந்த நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. மேலுமாக நம்முடைய வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குழந்தை செல்வத்தையும் ஆண்டவருடைய செல்வமாக எண்ணி அந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்கின் அடையாளமாக தான் இந்த விழாவானது இன்று நாம் அனைவரும் இணைந்து குழந்தைகளோடு இன்று நாம் கொண்டாடுகின்றோம். எனவே பல்வேறு பங்குகளிலும் இன்று கொரோனா இருக்கின்ற காரணத்தினால் இந்த குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள், குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்கான பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்வார்கள். இதெல்லாம் வழக்கமாக இருக்கின்ற நிகழ்வுதான். ஆனால் சில பங்குகளில் கொரோனா காலத்தின் காரணமாக இதையெல்லாம் தடை செய்திருப்பார்கள். காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த தொற்று நோயானது இந்த குழந்தைகளுக்கு எளிதாக பரவிவிடும், அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால் இந்த குழந்தைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் பல்வேறு பங்கு தளத்திலும் தடை செய்திருப்பார்கள். மேலுமாக இன்னும் நம்முடைய அரசாங்கமானது இந்த பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்படக்கூடாது என்று பல பெற்றோர்களும் பல சமூக போராளிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். காரணம் இந்த குழந்தைகள் என்பவர்கள் எதிர்காலத்தின் சொத்துகளாக இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கமானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. பெற்றோர்களாகிய நாமும் நம்முடைய கடமைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சமூக போராளிகளாக பல சமூக எண்ணங்களோடு இருக்கின்ற தலைவர்களும் இதே எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். எனவே இப்படியாக அரசாங்கமும் சரி, இந்த சமூக தலைவர்களும் சரி, பெற்றோர்களாகிய நாமும் சரி, இந்த குழந்தைகளை பாதுகாப்பதில் என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம் என்பதை பல்வேறு சமயங்களில் நாம் உறுதி செய்து கொள்கிறோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இருந்தாலும் சில வேளைகளில் இந்த குழந்தைகளை நாம் பழிபொருளாக ஆக்குகின்றோம். குழந்தையை பழி கொடுத்து அதன் வழியாக நாம் புண்ணியத்தை தேடிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். ஏதோ இந்த குழந்தைகளை பலி கொடுப்பது என்பது ஏதோ ஒரே ஒரு சமயத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி நாம் புரிந்து வைத்தால் நாம் குறுகிய எண்ணத்தில் தான் இருக்கின்றோம். ஆனால் இந்த உலகம் முழுவதுமே சில வேளைகளில் குழந்தைகளை பழிபொருளாக ஆக்குகிறார்கள் அல்லது பழிபொருளாக தள்ளிவிடுகின்ற சூழ்நிலை தான் ஏற்படுகிறது என்பதை பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. துருக்கியில் ஆலன் என்று அழைக்க செல்லமாக அழைக்கப்படுகின்ற ஒரு சிறுவனானவன் கடற்கரையின் ஓரத்திலே ஒரு கருப்பு கலர் ட்ரௌசரோடும் சிவப்பு நிற சட்டையோடும் அவர் இறந்து கிடக்கின்ற நிகழ்வானது, புகைப்படமானதே இந்த உலகமே உற்று நோக்கியது. இந்த உலகமே கண்ணீரோடு அந்த புகைப்படத்தை பார்த்தது. காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது துருக்கியில் உள்நாட்டு கலவரத்தால் உள்நாட்டிலே அகதிகளாக இருக்கின்ற மக்கள் கடலின் வழியாக வேறு நாட்டிற்கு தப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இப்படியாக அகதிகளாக இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படவில்லை. அவர்களுடைய உயிரானது வெறும் எச்சையாக பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில்தான் காணப்பட்டது. எனவே இந்த உலகம் முழுவதும் இந்த குழந்தையினுடைய இறப்புக்கு பிறகுதான், இந்த குழந்தையானது கடற்கரையில் இறந்து கிடந்த நிகழ்வுக்கு பிறகுதான் இந்த உலகமே அந்த துருக்கி மக்களை உற்று நோக்கி பார்த்தது. அகதிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அகதிகளுடைய வாழ்வு எப்படியாக துன்பகரமான வாழ்வாக இருக்கிறது என்பதை மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்வதற்காக இந்த ஆலன் என்ற சிறுவனுடைய உயிரானது பழிபொருளாக கேட்கப்பட்டது. எனவே இந்த பழிபொருளின் காரணமாக அந்த துருக்கி மக்களுடைய வாழ்வானது சற்று மாறுபடுகிறது என்றால் கண்டிப்பாக இந்த ஆலனுடைய இறப்பானது நமக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற இறப்பாக அமைந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறுவனின் இறப்புதான் இந்த அகதிகளை நாம் கருணையோடு பார்க்க வேண்டும். இந்த அகதிகளுக்காக நாம் கண்ணீர் சிந்த வேண்டும். அவங்களுடைய துன்பத்தில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த உயிரானது எடுக்கப்பட்டதோ என்ற எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த சிறு குழந்தையை பழிபொருளாக நாம் கொடுத்தோம் என்பதை கண்டிப்பாக நாம் அனைவரும் இறுக்கமான மனதோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதோ இது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடந்தது என்று நாம் இதனை ஒதுக்கிவிட வேண்டாம். அடுத்ததாக 1984 டிசம்பர் மாதம் 3 போபாலில் ஒரு மிகப்பெரிய விபத்தானது ஏற்படுகிறது. நச்சு வாய்வானது தொழிற்சாலையிலிருந்து வெளியேறி பல்லாயிரக்கணக்கிலான மக்கள் மீது அந்த வாய்வானதை அவர்கள் பெற்றுக்கொண்டு மூச்சுக்காற்றாக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய இறுதி மூச்சை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இப்படியான நஞ்சான காற்றை அவர்கள் சுவாசித்து பல்வேறு மக்கள், பல்லாயிரம் மக்கள் அவர்கள் இறந்து கிடந்தார்கள். இந்த உலகமானது கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஒரே ஒரு புகைப்படம், அதுவும் ஒரு குழந்தையினுடைய புகைப்படம், அதுவும் மண்ணிலே புதைந்து வெறும் தலை மட்டும் வெளியே தருகிறது. அதனுடைய அழகான இரண்டு கண்கள் ஏக்கத்தோடு பார்க்கிறது. நாங்கள் என்ன தவறு செய்தோம், நாங்கள் என்ன பாவம் செய்தோம், எங்களை ஏன் எங்களை கொண்டீர்கள், இந்த தொழில் வளர வேண்டும், முதலாளிகள் இன்னும் முதலாளிகளாக பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக தொழிற்சாலையெல்லாம் தொடங்கி நச்சு காற்றை எங்களுக்கு உயிர்காற்றாக கொடுத்து, மூச்சு காற்றாக கொடுத்து, இறுதியாக எங்களை உயிரையே பறித்து கொண்டார்களே என்ற கேள்வியே கேட்பது போல அக்குழந்தையினுடைய கண்ணானது ஏக்க கண்ணாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த புகைப்படத்திற்கு பிறகுதான் அந்த போப்பாளின் மீது உலக மக்கள் அனைவரும் தங்களுடைய கண்களை செலுத்தினார்கள். அங்கு என்ன நடக்கிறது என்பதை உற்று நோக்கினார்கள். அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக முன் வந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு நமக்கு சொல்கின்ற செய்தியாகவே இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் இன்னும் அந்த மக்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற நல்லதொரு வாழ்க்கையானது, நல வாழ்வானது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையாகவே இருக்கிறது. மேலுமாக இதோ இது இந்தியாவில் நடந்த நிகழ்வுதானே என்று நாம் இதை மூடி மறைக்க வேண்டாம். மாறாக 2004 நாம் நம்முடைய குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தைகளும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அந்த பள்ளியானது தரமான கட்டிடமாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கமானது இப்பொழுது உறுதி சான்றிதழை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் 94 குழந்தைகளை நாம் பள்ளியாக கொடுத்திருக்கின்றோம் என்பது வரலாறு நமக்கு சொல்லும் உண்மை. 2004 கும்பகோணத்தில் 94 குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் இதோ பள்ளிக்கூடத்திற்கு சென்று பாடங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் என்னுடைய வீட்டிற்கு திரும்பும் என்று பல்வேறு தாய்மார்களும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த 94 குழந்தைகளும் கருகி இறந்தன என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் மறக்க முடியாத மிகப்பெரிய வடுவாக இருக்கிறது. காலங்கள் கரைந்து போனாலும் கண்டிப்பாக இந்த பச்சிளம் குழந்தையினுடைய இறப்பானது நம்முடைய கண்முன்னாக நிற்கின்றது. இதற்கு காரணம் இந்த பள்ளிக்கூட கட்டிடமானது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த 94 குழந்தைகளும் தங்களுடைய உயிர்களை பலி கொடுத்தார்களோ என்று நாம் ஆச்சரியத்தோடு கேள்வியை கேட்பதற்காக அவர்கள் இறந்து போனார்களோ என்பதையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை நாம் ஒழுங்காக செய்யவில்லை, இதை நாம் சரியாக செய்யவில்லை என்பதற்காக இந்த 94 குழந்தைகளையும் நாம் பலியாக கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் நாம் யாராலும் மறுக்க முடியாத உண்மை. மேலுமாக நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் பத்திரமாக பள்ளி பேருந்தில் அவர்கள் செல்ல வேண்டும். பள்ளி பேருந்தானது நன்றாக தரமான பேருந்தாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நல்லதொரு பாதுகாப்பை தர வேண்டும் என்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு குழந்தையானது தன்னுடைய உயிரையே பலி கொடுத்தது என்றால் அது யாராலும் மறுக்க முடியாது. சென்னையை சேர்ந்த சுருதி என்ற ஒரு பெண்ணாது ஒரு தரமற்ற பள்ளி பேருந்தில் பயணம் செய்து தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தது. காரணம் இந்த ஒரு குழந்தையினுடைய இறப்பின் காரணமாக தான் இப்பொழுது பல்வேறு குழந்தைகளுடைய பாதுகாப்பானது உறுதி செய்யப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அரசாங்கமானது முன்னிணைப்போடு அதை உறுதி செய்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்ற பல்வேறு திட்டங்களை எல்லாம் அவர்கள் தீட்டுகிறார்கள். முழு மூச்சோடு எல்லா பேருந்துகளையும், எல்லா பள்ளிகளில் இருக்கின்ற பேருந்துகளையும் தரம் சோதிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த தரமானது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தையினுடைய உயிரானது பலியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலுமாக 2017 நெல்லை மாவட்டத்தில், அதுவும் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர் அலுவலகத்தில் இன்னாஸ் இசைக்கு முத்து என்ற ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தோடு அவர் தீக்குளித்து இறக்கின்றார். என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது அவர் வட்டி கட்ட முடியாமல், இந்த வட்டியின் கொடுமையின் காரணமாக, இந்த கடன் தொல்லையின் காரணமாக அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடு இணைந்து தன்னுடைய இன்னுயிரை அவர் தற்கொலை செய்து கொள்கின்றார். இதில் சரண்யா என்ற ஒரு சிறு குழந்தையும் அடங்கும். இந்த நிகழ்வானதை நாம் நேரடியாக தொலைக்காட்சியில் பார்க்க முடியும். அவர்கள் இருக்கும் பொழுது தொலைக்காட்சியானது நேரடியாக பரம்பிடித்து காட்டுகின்றது. அந்த சரண்யா என்ற குழந்தைக்கு பணத்தை பற்றி என்ன தெரியும், கடனை பற்றி என்ன தெரியும், இந்த வட்டியை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும். இந்த வட்டியின் கொடுமை தாங்க முடியாமல் அந்த சிறு குழந்தையின் மீதும் அந்த தந்தையானவர் அந்த மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பை பற்ற வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோகமான நிகழ்வு ஏற்படுகிறது. காரணம் என்றால் பணத்தின் மீது ஆசை கொண்டு அதிகமான வட்டியை வசூலிக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் மட்டும்தான் இந்த குழந்தையினுடைய இறப்புக்கு காரணமாக இருக்கிறது. மேலுமாக 2019 மணப்பாறையில் அருகில் இருக்கின்ற நடுகாட்டுப்பட்டியில் சுஜித் வில்சன் என்ற ஒரு சிறு குழந்தையானவன் திறந்து கிறந்த ஆழ்துளை கிணற்றில் கீழே விழுந்து பல்வேறு நாட்களாக போராடி மீட்கப்படாமல் இறந்து போகின்றார். எனவே அப்பொழுதுதான் அரசாங்க முன்னணைப்போடு செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா ஆழ்துளை கிணறும் மூடப்பட வேண்டும் என்ற முன்னணைப்போடு அவர்கள் செயல்பட்டார்கள். இப்படியாக நாம் ஒவ்வொரு செயலை செய்வதற்கும், குறிப்பாக அகதிகள் மீது கண் பார்வை பார்வதற்கும், விபத்தில் சிக்கியவர்கள் மீது நாம் கருணை கண்களை திருப்பி அருளுக்கும், மேலுமாக பள்ளி கட்டிடம் பள்ளி பேருந்து தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், மேலுமாக ஆழ்துளை கிணறுகள் மூடப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த வட்டியானது அதிகமான வட்டி வசூல் செய்கின்ற நபர்கள் மீது நாம் அதிக தண்டனை செலுத்த வேண்டும் என்பதற்காக, இப்படியாக பல்வேறு காரணத்திற்காக நாம் ஒவ்வொரு குழந்தையும் நாம் பழிபொருளாக கொடுக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த குழந்தைகள் எல்லாம் பழிபொருட்கள் அல்ல, மாறாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் விவிலியத்தில் இந்த குழந்தைகளை எப்படியாக பார்க்கிறார்கள் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த குழந்தைகளை ஒருபோதும் ஒரு கணக்குக்கு கூட அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக நாம் பார்க்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்துக்கொண்டு 5000 நபர்களுக்கு அவர் உணவு கொடுக்கும் பொழுது வெறும் ஆண்களுடைய எண்ணிக்கையை மட்டும்தான் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. பெண்களுடைய எண்ணிக்கையும் பதிவு செய்யப்படவில்லை. மாறாக அங்கு இருக்கின்ற சிறுவர் சிறுமியர் அவர்களுடைய எண்ணிக்கை கூட அங்கு கணக்கீடு செய்யவில்லை. காரணம், அவர்களை ஒருபோதும் இந்த சமூகமானது ஏற்றுக்கொள்ளாம சூழ்நிலையில் தான் தள்ளப்பட்டிருந்தார்கள். மேலுமாக சபையில் கூட அவர்கள் பேசுவதற்கு அனுமதி அளிப்பதில்லை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணாமல் சென்றபோது அவர் கோயிலில் ஞானிகளுக்கு முன்பாக, அறிஞர்களுக்கு முன்பாக அவர் அமர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது தாய் மரியா அன்னை மரியா அவரை வந்து இழுத்து செல்கின்றார். எனவே பெரியவர்களுக்கு முன்பாக, சபைகளுக்கு முன்பாக இந்த குழந்தைகள் பேசும் பொழுது கண்டிப்பாக அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில், அது அப்போதாக இருந்தாலும் சரி, நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுடைய பேச்சை நாம் ஒருபோதும் கேட்பதில்லை. உனக்கு என்ன தெரியும், நீ சின்ன பிள்ளை தானே, உனக்கு அறிவில் தானே, இப்போ தானே ஸ்கூலுக்கு போகிற, நீ சொல்லதை நான் கேட்கணுமா என்றெல்லாம் அந்த குழந்தையின் மீது நாம் எரிச்சல் விடுகின்றோம். ஆனால் அந்த குழந்தையின் இடத்தில் இருக்கின்ற கடவுள் கொடுத்த அறிவையையும் ஞானத்தையும் பல வேளைகளில் நாம் மறந்து போகின்றோம் என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஒரு சபைக்கு முன்பாக ஒரு சிறுமியை நிறுத்தி, இந்த சிறு குழந்தைகளைப் போல நீங்க ஆகாவிட்டால் நீங்கள் விண்ணரசிற்குள் செல்ல முடியாது என்பதை நம்முடைய ஆண்டவர் எடுத்து காட்டுகின்றார். எனவே இந்த சிறு குழந்தைகளிடத்தில் அதிகமான ஞானம் இருக்கின்றது, இந்த சிறு குழந்தைகளிடத்தில் அதிகமான அறிவு இருக்கிறது, இறைபக்தி இருக்கிறது. இந்த குழந்தைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசில் நீங்கள் செல்ல முடியாது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றார். எனவே குழந்தைகள் அவரை தேடி வரும் பொழுது, தான் என்னதான் சோர்வுற்று இருந்தாலும் இந்த குழந்தைகளோடு நான் விளையாடும் பொழுது, இந்த குழந்தைகளை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது, நான் மீண்டுமாக உற்சாகமாகிறேன், ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு இன்னும் அதிகமான எனக்கு ஆற்றல் கிடைக்கிறது என்பதை போல, சிறு குழந்தைகளை வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று ஆண்டவர் அழகான வார்த்தையால் அந்த சிறு குழந்தைகளை அன்பு செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாமும் நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வீடுகளில் நாம் எத்தனை நபர்கள் குழந்தைகளோடு நாம் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். இதோ ஓய்வு நேரம் வந்துவிட்டது, சிறு குழந்தைகளை என்னுடைய அறைக்குள் வரவிடாதீர்கள், அவர்களை என்னை தூங்க விட மாட்டார்கள், அவர்கள் தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார்கள் என்று எத்தனையோ குழந்தைகளை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய சுயநல போக்கிற்காக மட்டும்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலுமாக வீடுகளில் கூட சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை, அன்றாடம் நாம் வாசிக்கின்ற செய்தித்தாளாக இருந்தாலும் சரி, அன்றாடம் நாம் பார்க்கின்ற தொலைக்காட்சி செய்தியாக இருந்தாலும் சரி, அனைத்தும் இதைதான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. எனவே குழந்தைகளை குழந்தைகளாக நாம் வளரச் செய்ய வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுக்கு நாம் கனவுகளை அதிகமாக காண தூண்டி எழுப்ப வேண்டும். அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்த வேண்டும். அவருடைய திறமைகளை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அவர்கள் என்ன திறமைகள் வளர்கின்றார்களோ அந்த திறமைகளை எல்லாம் நாம் ஊக்குவித்து அந்த திறமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு நாம் வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். சில வேளைகளில் குழந்தைகள் காண்கின்ற கனவை கூட நாம் நசுக்கி விடுகின்றோம். அவருடைய விருப்பங்களை எல்லாம் நாம் கேட்காமல் நம்முடைய விருப்பத்தை தான் அவர்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கின்றோம். நீ கண்டிப்பாக கலெக்டர் ஆக வேண்டும், நீ கண்டிப்பாக போலீஸ் ஆபீசராக ஆக வேண்டும் என்று நம்முடைய எண்ணத்தை தான், நம்முடைய சிந்தனை தான் இந்த குழந்தைகள் மீது நாம் திணித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் ஒன்றும் பொம்மைகள் அல்ல, மாறாக அவர்கள் உடலும் அவர்கள் தசையும் எலும்பும் உள்ள, குறிப்பாக அவர்கள் ஆண்டவருடைய மனதை கொண்டுள்ள, அவர்கள் ஆண்டவருடைய சாயலாக இருக்கின்ற அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய கனவுகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மாசெல்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் எத்தனையோ குழந்தைகள் நமக்காக இறந்திருக்கின்றார்கள். எனவே சிறு வயதில் இறந்து போன ஒவ்வொரு குழந்தைக்காகவும் நாம் நினைத்து பார்ப்போம். அவர்களுக்கு நாம் வாழ்நாளில் ஒரு நாளாவது நாம் திருப்பலியை அந்த குழந்தைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். எத்தனையோ திருப்பலிகளை நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்காக நாம் எத்தனையோ திருப்பலிகளை ஒப்பு கொடுத்து இருக்கின்றோம். ஆனால் இந்த மாசிலா குழந்தைகளுக்காக நாம் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கின்றோமா? இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த மாசிலா குழந்தைகளை நாம் எண்ணி பார்ப்போம். நாம் எப்பொழுது குழந்தைகளை பார்த்தாலும் அந்த குழந்தைகளிடத்தில் நாம் மகிழ்ச்சியாக பேசுவோம். அந்த குழந்தைகளிடத்தில் இருக்கின்ற இறை ஞானத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். காரணம், குழந்தைகள் ஒன்றும் பழி பொருட்கள் அல்ல, மாறாக பரமனின் பிள்ளைகள் அவர்கள்.